الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اول بيت وضع للناس الذي ببكة مباركا وهدى للعالمين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من ايام من العمل الصالح عمل الصالح احب اليه احب الى الله من هذه الاشهر او كما قال صلى الله عليه وسلم قول انيتم الله سبحانه وتعالى ورونك ورتابم صلاتم سلامم يرد النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் அறிவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் 1438 ஆண்டின் ஜுல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஜுல்ஹஜ் அல்லது ஜுல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய மாதம், மாதங்கள் அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது ஒரு சிறப்பு வாய்ந்த மாதங்களில் ஒன்று, புனித மாதங்களில் ஒன்று. அதிலும் விசேடமாக முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அல்லாஹ் குர்ஆனில் அந்த நாட்கள் மீது சத்தியம் செய்து அதன் சிறப்பை வெளிப்படுத்தியிருக்கிறான். சூரத்துல் ஃபஜ்ர் ஆரம்பிக்கின்ற அந்த ஆயத் சுபஹு ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, இரண்டாவதாக வலையாலின் ஆஷிர் 10 இரவுகள் உட்பட 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களை சத்தியம் செய்து அதன் சிறப்பை குர்ஆனிலே அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை பற்றி சொன்ன பொழுது, இந்த 10 தினங்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் செய்வதற்கு மிகவும் உவப்பான நாட்கள் என்று சொன்ன அந்த ஹதீஸ் ஒருபுறம், இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் மதிப்புக்குரிய தினங்கள் வேறு எதுவும் கிடையாது, அதில் நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் கேட்கப்பட்டது. ஜிஹாதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட இது சிறந்ததா? ஆம், சிறந்தது. ஆனால் ஒருவர் போருக்காக செல்கிறார், அவர் திரும்பி வரவில்லை, அவர் ஷஹீதாகிறார், அவருக்கு சிறப்பு கூட. ஏனைய ஜிஹாதை விட, சென்று ஒருவர் திரும்பி வருகின்ற அந்த ஜிஹாதை விட இது சிறந்தது என்பதை நபி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். கனிமணவர்களே, உதுஹையாவுடைய நீயத்தில் இருப்பவர்கள் நேற்றைய தினம் முதல் நாம் நம்முடைய உதுஹையாவுடைய நீயத்தோடு நமது முடிகளை களையாமல் அந்த ஹதீஸை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். 10 நாளுடைய நோன்பு என்ற அமைப்பிலே பலர் நோன்பாளிகளாக இருக்கலாம். கனிமணர்களே, இந்த பத்து தினங்களுடைய நோன்பை ஹஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபியுடைய மனைவி, நபி அவர்கள் விடாமல் செய்து வந்த அமல்களிலே இந்த பத்து ஜுல்ஹிஜ்ஜாவுடைய பத்து நாட்களுடைய நோன்பென்றால் பெருநாளை தவிர்த்து ஒன்பது தினங்கள் நோன்பு நோற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒன்பது நாட்களில் எட்டு நாட்கள் நோன்பு நோக்காதவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தருணம், ஒரு சந்தர்ப்பமாக அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு தனித்து தனித்துவமாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரஃபாவுடைய நோன்பு நமது கணக்குப்படி வார வெள்ளிக்கிழமை நாம் நோன்பாளியாக இருக்கலாம், இருக்க வேண்டும். சனிக்கிழமை நமக்கு பெறலாம். சிலருடைய கேள்வி வரும், வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது, பிடிக்கலாமா நோக்கலாமா? கண்ணியமான வளமையான ஒரு நோன்பு நமக்கு வெள்ளிக்கிழமை தினங்களில் அகப்படுகின்ற பொழுது அதை தனியாக நோக்கலாம். நாம விரும்பி ஒரு நஃபிலான நோன்பை, ஒரு நேர்ச்சை நோன்பை வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு நீயத்து வைத்து நேர்ந்து நாம அதை குறிப்பிடுவதுதான் தடை என்பதை இமாம்கள் விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். எனவே வளமையாக வருகிறது, ஒன்பதாவது தினம் வருகிறது, அரபா தினம் வருகிறது, அன்றைய தினம் மாத்திரம் நோன்பு பிடிப்பதை நாம் தவறாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அந்த நோன்புக்கு என்ன கூலி? கனிமன் அர்ஜு இன்ஷல்லா அஸ்ஸனா அல் மாதியா அஸ்ஸனா அல் முஸ்தக்பிலா அல் ஆகிர் அல் பாக்கியா, சில வார்த்தைகள் வித்தியாசம் வந்திருக்கின்றன. இரண்டு வருடங்கள் சுருக்கமாக, இந்த முடிகின்ற வருடம் அதற்கு அடுத்த வருடம் இரண்டையும், இன்னும் சுலைமானுடைய கருத்துப்படி முடிந்த வருடம் அதற்கு முன்னால் சென்ற வருடம் இரண்டுக்கும் குற்ற பரிகாரமாக அமையும். எனவே எப்படியோ இரண்டு வருடங்களுடைய பாவங்களுக்கு அது அடியார்களோடு சம்பந்தப்படாத, மனித உரிமைகளோடு சம்பந்தப்படாத, மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய முடியும் என்ற ஷரத்தில் நிபந்தனையில் இருக்கின்றவைகளை தவிர அல்லாஹ் ஏனையவைகளை மன்னிக்க நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் என்று நபி அவர்கள் குறிப்பிட்ட நோன்புதான் ஒன்பதாம் தினத்தில் நோக்கின்ற ஹாஜிகள் அல்லாத நாம் நோக்கின்ற நோன்பு. கனிமனவர்கள், அதையும் நோட்பதற்கு நாம் உள்ளத்திலே உறுதி கொள்வோம். கனிமனவர்களே, இந்த பத்து நாட்களிலே விசேடமாக சொல்லப்பட்ட அமல் நோன்பு. அடுத்ததாக ஜிக்ரோடு சம்பந்தப்பட்டது. பொதுவாக அமலு ஸாலிஹின் அஹப்பு இலல்லாஹ், ஏனைய காலங்களில் செய்கின்ற அமல்களை விட இந்த பத்து தினங்களிலே செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தருவதில் மேன்மையானது. அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு பெற்றுத் தருவதிலே முதன்மை வகிக்கின்றன என்று எல்லா அமலும் இந்த காலத்தில் ஓதுகின்ற குரான் சிறப்பு வாய்ந்தது, திக்ர் சிறப்பு வாய்ந்தது, சதக்காக்கள் சிறப்பு வாய்ந்தது, அதே போன்று தொழுகைகள் சிறப்பு வாய்ந்தது, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு உபரிவிதமாக மேலதிகமாக கிடைக்கும் என்பதை நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சில குறிப்பிட்ட அமல்களையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதில் ஒன்றுதான் பத்து தினங்களுக்கு பொதுவான ஒரு அமலையும் அரபாவுடைய ஹதீஸை சொல்கின்ற பொழுது அரபாவுடைய தினத்தில் அதிகமாக சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையையும் நபியர்கள் படித்தார்கள். எல்லா வார்த்தைகளும் ஜிக்ரோடு சம்பந்தப்படுகின்றன. எல்லோராலும் முடியும், எல்லா இடங்களிலும் முடியும். அசுத்தமான வடசல கூடம் போன்ற இடங்களை தவிர்த்து பொதுவாக நாம் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் செய்ய முடியுமான அமல் வுது தேவையில்லை, நிபந்தனை இல்லை. குளிப்பு கடமையானவராலும் செய்ய முடியுமானாமல் குளிக்க முன்னர் குளிப்பு கடமையானவருக்கும் தடை இல்லை. அதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். கனிமணவர்களே, சொன்னார்கள் அவர்கள், நீங்கள் இதிலே லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த திக்ர்களை, வார்த்தைகளை அதிகமாக மொழிந்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். இரண்டு விதமான திக்ர்கள் இருக்கின்றன. கூட்டாக செய்கின்ற திக்ர் தக்பீர், அதற்கு தினமும் நாட்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அரபாவுடைய தினம் வார வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பெருநாளை அடுத்து வருகின்ற மூன்று தினங்கள் முடியும் வரைக்கும், அசர் முடியும் வரைக்கும் சொல்ல வேண்டிய தக்பீர் பொதுவானது. எல்லா தொழுகைக்கு பின்னாலும் கூட்டாக செய்ய வேண்டியது. கனிமன் இப்பொழுது சொன்னதுக்கு ஒவ்வொரு நபரும் செய்ய வேண்டியது. சில சஹாபாக்கள், முக்கியமான சஹாபாக்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிக முக்கியமான சஹாபாக்கள், இவர்கள் பஜார்களிலே மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற இடங்களில் செல்கின்ற பொழுது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை சத்தமாக சொல்வார்களாம். சத்தத்தை கூட்டி சொல்கின்ற பொழுது மக்களுக்கு ஞாபகம் வரும், மக்களும் சேர்ந்து முழு பஜாரிலும் அந்த சத்தம் கேட்கின்ற அளவு சத்தமாக இந்த திக்ரிகளை மொழிவார்கள் என்ற சம்பவமும் பதியப்பட்டிருக்கிறது. இது பத்து நாட்களுடைய அமல். அரபாவுடைய நாளில் கனிமனவர்களே, மிக சிறந்த திக்ராக நானும் ஏனைய நபிமார்களும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் செய்த சொன்ன மொழிந்த திக்ர் தான் நான்காம் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த், யுஹ்யீ வயுமீத், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ரை நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் அரபாவுடைய தினத்திலே, துல்ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது தினத்திலே அதிகமாக மொழிந்தோம். சிறந்த திக்ர் என்று நபி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். எல்லாமே மனநமான பாடமான திக்ர் செய்வதற்குத்தான் தௌஃபீக், அல்லாஹ்வுடைய அந்த அனுகூலம் நமக்கு தேவை. கனிமன் நினைவே, திக்ர்களிலே நம்முடைய நாவு நனைந்திருப்பது ஒரு பெரும் இபாதத். ஒரு சஹாபி எனக்கு நீங்கள் புத்திமதி சொல்லுங்கள் என்று நபியவர்களிடம் கேட்ட பொழுது நபியவர்கள் அவருக்கு சொன்ன புத்திமதி, லா யஸாலு லிஸானுக ரக்குபம் மின் திக்ரில்லா, உங்களுடைய நாவு திக்ர் செய்து செய்து எப்பொழுதுமே ஈரமாக இருக்கட்டும். உங்களுடைய எச்சு ஊற வேண்டும் திக்ரால், உங்களுடைய எச்சு உமிழ்நீர் ஊற வேண்டும் திக்ரை உச்சரிப்பதன் மூலம், உங்களுடைய எச்சு நாவிலே உருவாக வேண்டும் திக்ருடைய எச்சாக என்று நபியவர்கள் அவருக்கு புத்திமதி சொன்னார்கள் என்றால் திக்ர் அவ்வளவு முக்கியமானது. கண்ணியமானவர்களே, இந்த நாட்கள், இந்த மாதம் குறிப்பாக ஒரு நபி, அல்லாஹ்வுடைய ஹலீல், இறை நேசர், அல்லாஹ்வுடைய மிக உவப்புக்குரிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹாஜர், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சம்பவங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. வரலாறுகளை முழுக்க பேசுவதற்கு இடம் கொடுக்காது. கண்ணியமான, மிக முக்கியமான விடயங்களை நான் தொட்டுக்காட்ட போகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு மிக முக்கிய புள்ளிகள். அதே போன்று எல்லா சம்பவத்துக்கும் ஆணி வேராக அமைந்திருக்கக்கூடிய, நீங்கள் எல்லோரும் முன்னோக்கி இருக்கக்கூடிய, நாம் எல்லோரும் முன்னோக்கி தொழக்கூடிய, எந்த உலகத்தில், எந்த நாட்டில், எந்த இடத்தில், சந்திர மண்டலத்தில் ஒருவர் தொழுதாலும் முன்னோக்கி தொழ வேண்டிய அந்த காபத்துல்லாவுடைய சிறப்பையும் வரலாறையும் சுருக்கமாக நாம் விளங்குவதும் நமது கடமையாக இருக்கிறது. கனிமனவர்களே, அந்த அமைப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை கேட்டிருப்போம், பேசிக் கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக முன்வைக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய சமூகத்தோடு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாகிய நம்மோடு எந்த அளவு தொடர்பு படுகிறார்கள் என்பதை சுருக்கமாக நான் முன்வைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமது நபிக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இதை விளங்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய கனிமன் எந்த ஸ்தானத்திலே மதிக்கப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ஹலீல், அதொரு பட்டியல், நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் லக்கத் கானலகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று சொன்ன அல்லாஹ், உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இரண்டும், உஸ்வத்துல் ஹசனா என்ற தலைப்பிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் நபியவர்களையும் அல்லாஹ் இணைத்து விட்டான். அதே போன்று நபியவர்கள் பரம்பரை அப்படியே மேலே போகிறது. முஹம்மது பின் அப்துல்லாஹி பின் அப்துல் முத்தலிப் அப்படி போகின்றது. அப்படியே போய் எங்கு இணைகிறது தெரியுமா? இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம். நபியுடைய பரம்பரை போய் சேருகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த, எந்த குழந்தை அழுகின்ற பொழுது, காலை அடித்தடித்து அழுகின்ற பொழுது ஜந்தன் தண்ணி அல்ல வழியாக்கினானோ, எந்த குழந்தைக்கு தண்ணீர் தேடி தாய் அலைந்த அந்த அலைச்சலை சஃபா மர்வாவுக்கு இடையில் உள்ள ஒரு சஹி இபாதத்தாக ஹஜ்ஜுடைய கடமையாக ஆக்கியிருக்கிறானோ, அப்படிப்பட்ட அந்த குழந்தையோடுதான் நபியுடைய பரம்பரை, அங்கு கால் அடித்தடித்து பசியால் அழுத குழந்தையுடைய பரம்பரை தான் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி வந்த நபியவர்களுடைய பரம்பரையிலும் ஒரு மூத்தப்பாவாக, பாட்டனாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கப்படுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, நமக்கு என்ன பெயர், மதங்களிலே நமக்கு என்ன பெயர், இஸ்லாம் என்ற மதம், முஸ்லிம் என்ற பெயர். யார் வைத்தது? ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நமது பெயர் வைத்த தந்தை. மில்லத அபீக்கும், உங்களுடைய தந்தையுடைய கலாச்சாரத்தை உங்களுக்கு நான் வழிமுறையாக ஆக்கியிருக்கிறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை மூலமாக. மில்லத அபீக்கும், உங்களுடைய தந்தை என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு நபி என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொது தந்தை, இந்த சமுதாயத்துடைய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு விசேடமான தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் தான் நபியவர்கள் ஒவ்வொரு வானத்தையும் கடந்து செல்கின்ற பொழுது மலக்கோடு அந்த மியாராஜுடைய பயணத்தில் கதிமடலே பெரும்பாலும் ஏலாவானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தைகளோடு உலாவிக் கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். சிறு வயதில் மூத்தாகிய குழந்தைகள், அப்பொழுது எல்லாம் அதிகம் வல்லர் நபிமார்களும் நபி அவர்கள் வந்து அந்த மலக்கு வானத்துடைய அந்த கதவை தட்டுகின்ற பொழுது யார் என்று கேட்டு திறக்கப்படும். எல்லா நபிமார்களும், எல்லா மல நபிமார்களும் சந்தித்த மலை நபிமார்கள் வரவேற்ற வார்த்தை மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹ், நல்ல ஒரு சகோதரனே வருக, நல்ல ஒரு சகோதரனே வருக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கின்ற பொழுது பாவித்த வார்த்தை வித்தியாசம், மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ், என்னுடைய நல்ல மகனே, என்னுடைய நல்ல புதல்வரே வருக. நபியர்கள் வரவேற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியை வரவேற்ற வார்த்தை கூட என்னுடைய நல்ல மகனே, சாலிஹான குழந்தையே வருக, நபியர்களை வரவேற்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவு நம்முடைய உம்மத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, கண்ணியமானவர்களே, தொழுகை ஆரம்பிக்கிறோம், வஜ்ஜாத்தை ஓதுகிறோம், வஜ்ஜாத்தை ஓதுகின்ற பொழுது வானமினல் முஸ்லிமீன் என்று முடிக்கிறோம். வானமினல் முஸ்லிமின் என்ற இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய அல்லாஹ்வை புகழ்ந்த வார்த்தைகள் குர்ஆன் சொல்கிறது, வான அவ்வளவு முஸ்லிமீன் என்று அவர்கள் முடித்தார்கள், நான் முஸ்லீம்களில் முதன்மையானவன், அதை நான் வானமினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்களிலே ஒருவன் என்று நாம் ஓதுகிறோம். நம்முடைய வஜ்ஜகத்தும் தொடர்பாகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு. தொழுகையை முடிக்கின்ற பொழுது ஓதுகிறோம் அத்தஹியாத், அல்லாஹும் ஸல்லி அலா சையிதினா முஹம்மத் வ அலா ஆலி சையிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். வஜ்ஜகத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த புகழை ஓதிய நாம், அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வை புகழ்ந்து வர்ணித்த நாம், அத்தஹியாத்திலே தொழுகையை முடிக்கின்ற பொழுது நபியவர்களுக்கும் நபியுடைய குடும்பத்திற்கும் ஸலவாத்து சொல்வாயாக யா அல்லாஹ், ஸலாம் சொல்வாயாக யா அல்லாஹ், யாருக்கு சொன்னது போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சொன்னது போன்று என்று அத்தஹியாத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஞாபகப்படுத்தித்தான் ஸலாம் கொடுத்து தொழுகையை முடிக்கிறோம் என்றால் நம்முடைய தொழுகையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு தொடர்பு படுகிறது. ஹஜ் சொல்ல தேவையில்லை, முழுக்க முழுக்க அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நமக்கு இபாதத் என்ற பாணியிலே அல்லாஹ் தந்திருக்கிறார். கனிவாளே, அது தவாபாக இருக்கலாம், அது சாயி தொங்கோட்டமாக இருக்கலாம், அது குர்பானியாக இருக்கலாம், எதுவாக இருந்த அரபாவுடைய தரிப்பாக இருக்கலாம், மினா முஸ்தலிபாவுடைய தங்குமிடங்களாக இருக்கலாம், எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால்பட்ட பூமிகள். இப்பொழுது கண்ணியமானவர்களே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கும் இடையிலான தொடர்பு. நாம் செய்கின்ற திக்ரோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்புபடுகிறார்கள். அந்த சந்தித்த சந்திப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு நபியின் மூலம் கண்ணியமானவர்களே சலாம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் பதில் சொல்ல வேண்டும், அக்கறை உம்மத்தக மின்னிய சலாம். நபியை சந்தித்தவுடன் நபியவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த கிஃப்ட், நமக்கு தந்த கிஃப்ட், அல்லாஹ் கிஃப்டாக தொழுகையை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு ஒரு கிஃப்டாக திக்ரை தந்தார்கள். அக்கறை உம்மத்துக்கு இனிய சலாம், உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள். வஅலைஹிமா அஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். வஅலைஹிமா அஸ்ஸலாம், சலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த சொர்க்கம் இருக்கிறது, இது நல்ல பூமி, தொய்யிபத்து துர்பா, சொத்தான பூமி, எதை நாட்டினாலும் முளைக்கின்ற பூமி, நல்ல விவசாயம் செய்வதற்கு பொருத்தமான நிலம். உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள், இங்கே விவசாயம் செய்யுமாறு, உலகத்திலிருந்து கொண்டு விதைக்குமாறு, வித்துக்களை விதைக்குமாறு சொல்லுங்கள், மரங்களை நட்டுமாறு சொல்லுங்கள். நபியர்கள் கேட்டார்கள், என்ன மரம் நட்ட வேண்டும், எப்படி நட்ட வேண்டும், சொல்லிக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். எனவே நாம் சொல்கின்ற சுப்ஹானல்லாஹும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடன் தொடர்புடையது, நாம் சொல்கின்ற அல்ஹம்துலில்லாஹும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடன் தொடர்புடையது, நாம் சொல்கின்ற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடன் தொடர்புடையது. அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், புகழ் எல்லாமே. அந்த வார்த்தைகளை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய நபி மூலம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மோடு பின்னி பிணைந்த உறவுள்ள தந்தை. கண்ணியமானவர்களே, இப்பொழுது காபத்துல்லாஹ் நம்முடைய கிபிலா, மதீனாவுக்கு வந்த நபி அவர்கள் 16 அல்லது 17 மாதங்கள், கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் பைத்துல் மக்தீஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிபிலாவில் தான் தொழுது கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுடைய உள்ளத்திலே உள்ள விருப்பம், நபியுடைய ஆசை இந்த கிபிலா நபியவர்களுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னான் என்பதனால் தொழுதார்கள், புத்தியை பாவிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னான் தொழுவோம், ஆனால் என்னுடைய விருப்பம் காபத்துல்லாஹ். அங்கு பார்ப்பார்கள், காபத்துல்லாவை பார்ப்பார்கள், மேலே பார்ப்பார்கள், பார்வை சுழலும், தலை உயரும், முகம் திரும்பும். ஏதாவது அல்லாவிடம் இருந்து காபத்துல்லாவின் பக்கம் திரும்ப சொல்லி ஆய திறங்காதா என்ற ஆசையில் பார்ப்பார்கள், தேட்டத்தோடு பார்ப்பார்கள். 16 மாதங்கள் அல்லாஹ் சொன்னான் நான் செய்கிறேன், கட்டளைக்கு முன்னாளுடைய புத்தி எடுபடாது என்று செய்தார்கள். 16 மாதங்கள் கழிந்து கருத்து கண்ணியமணி தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொழுகையிலே அரைவாசியை முடித்து விட்டார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஃபவல்லி வஜிஹ கஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுடைய முகத்தை அப்படியே மஸ்ஜிதில் ஹராமின் பக்கம் திருப்புங்கள் என்று தொழுது கொண்டிருக்கும் பொழுது நபியுடைய ஆசை நிறைவேறியது. திரும்பினார்கள். ஹஜ் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் என்ற ஒரு பள்ளி இருக்கிறது. கனிமணர்களே, அங்கு சென்றாலும் நாம் ஒரு கிபிலாவுக்கு தந்தர முடியும். பைத்துல் முகதிஸ் பக்கம் 2 ரக்கா தொழுவோம் என்ற முறை கிடையாது, அது மாற்றப்பட்டு விட்டது. மஸ்ஜிதுல் கிபிலத்தை வேண்டுமென்றால் பார்க்கலாம், தொழுகின்றவர் காபத்துல்லாவை நோக்கித்தான் தொழ வேண்டும். அங்கு ஒரு கிபிலா தான் இருக்கிறது, நேர் மாற்றமாக அப்படி திரும்ப வைத்தான். அப்படியான ஒரு புனித ஸ்தலம் தான் காபத்துல்லாஹ். கேட்கப்பட்டது கனிமணர்களே, காபத்துல்லாவுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையிலே எத்தனை வருட வித்தியாசம்? ஒரு கருத்து வந்திருக்கிறது, 40 வருடங்கள் என்றார்கள். 40 வருடங்கள் வித்தியாசம் காபத்துல்லா மஸ்ஜிதுக்கும், மஸ்ஜிது ஹராம், காபத்துல்லா என்றால் மஸ்ஜிது ஹராமுக்கும், மஸ்ஜிதாக அமைக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, இந்த காபத்துல்லாவுடைய சிறப்புகள் ஏராளம். காபத்துல்லாவுடைய என்ன மகிமை அது வேறு. காபத்துல்லாவுடைய அமைப்பு எப்படி வந்திருக்கிறது, யார் முதலாவது கட்டியது, இது ஒரு கேள்வி. கோட்டிகளிலே பரிசு பெறுவதற்கும் பதில் எழுதுவதற்கும் தேடுவோம், வாழ்க்கையில் இதை பற்றி விளங்குவோம். காபத்துல்லா கனிமணி மனிதர்கள் என்ற பட்டியலிலே சில நபிமார்களும் சில அரசர்களும் சில ஹலீஃபாக்களும் சம்பந்தப்படுகிறார்கள். அதிகமான இமாம்களுடைய பொதுவான கருத்து, முதலாவது இந்த காபத்துல்லாவை கட்டியவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி மலக்குமார்கள். பைத்துல் மாமூர் என்று ஒன்று இருக்கிறது காபாவுக்கு நேராக, அரிசிக்கு கீழே, 7வது கங்கால் அரிசிக்கு கீழே காபத்துல்லாவுக்கு நேராக பைத்துல் மாமூர் தான் முந்தியது. அது வானத்தில் உள்ள மலக்குமார்களுக்கு அல்லாஹ் இபாதத் செய்வதற்கு வளம் பெறுவதற்கு கட்டியது. அதே போன்று பூமியிலே டியூட்டி செய்கின்ற மலக்குமார்கள் அவர்களுக்கும் ஒரு இபாதத்துக்குரிய இடம் வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தான், அதற்கு நேராக கட்ட வைத்தான் பூமியிலே இந்த காபத்துல்லாவை. எனவே மலக்குமார் தான் முதலாவது அதை கட்டியவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி. அதுக்கு பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னர் அவருடைய மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னர் கண்ணியமானவர்களே நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதவியோடு கட்டி முடித்தார்கள். வாப்பாவுக்கும் மகன் பணிவிடை செய்தார், உதவி செய்தார், கட்டிட பணியிலே உதவி செய்தார். வாப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்த பிறகு ஏற்போ இப்ராஹிம் இஸ்மாயில் மின்னா, கட்டி முடித்தவுடன் முதலாவது கேட்ட துவா, முதலாவது வந்த வார்த்தை பெருமூச்சல்ல, பெருமை அல்ல, புகழ் அல்ல. கண்ணியமானவர்களை அல்லாவை புகழ்ந்தார்கள். அல்லாவிடத்திலே கேட்ட தகப்பல் மின்னா, இந்த பணியை என்னிடம் ஏற்றுக்கொள். ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் கேட்க வேண்டிய துவா, ஏற்றுக்கொள்வாயாக. கேட்டுவிட்டு கண்ணியமானவர்களே அதுக்கு பிறகு அல்லாஹ் கட்டளையிட்டான், அவர்களுக்கு சொல்லுங்கள், ஏலான் பண்ணுங்கள், வஅஸ்தின் பின்னாஸ், மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்யுங்கள், ஏலான் பண்ணுங்கள். அவர்கள் ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்தும் ஒவ்வொரு கோணங்களிலிருந்தும் வருவார்கள் இங்கே காபத்துல்லாவை நோக்கி என்று கட்டி முடித்த அவரிடமே அந்த சிறப்பு பணியை எத்தி வைக்கும் பணியை அல்லாஹ் ஒப்படைத்தான். எந்த ஸ்பீக்கர்களோ எந்த மைக்குகளோ எந்த விதமான என்ன பொதுவாக சத்தத்தை ஒளிவாங்கிகளும் இல்லாத அந்த காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓசைகளை அல்லாஹ் எல்லோருக்கும் கேட்க வைத்தான். ஆலமுல் அர்வாஹில் இருக்கின்ற உயிர்களுக்கும் அல்லாஹ் கேட்க வைத்தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அறிவிப்பு தான் அது. கனிமனல் அறிவிப்பு செய்து யார் யாரில் அந்த நிலைமையிலே லெப்பை சொன்னார்களோ, ஏற்றுக்கொண்டோம் கட்டுப்பட்டோம் என்று செவி சாய்த்தார்களோ, அவர்களுக்கு நிச்சயம் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வருகிறது. இப்பொழுது காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அமைப்பிலே இன்று வரைக்கும் அந்த அஸ்திவாரம் தாண்டாமல் அப்படித்தான் இருக்கிறது. அதுக்கு பின்னர் கண்ணியமானவர்களே, அமாலிக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு சரப்பினர், இவர்கள் கனானுடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் குடியேறினார்கள் மக்கா அந்த பூமிகளிலே. அவர்களும் இந்த காபத்துல்லாவுடைய புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதுக்கு பின்னால் ஜுருஹும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருடைய அந்த தலைமையிலிருந்து அந்த குடும்பம் அவர்கள் அதை பரிபாலனம் செய்தார்கள். அதை அவர்கள் கட்டினார்கள், புனர் நிர்மாணம் செய்தார்கள், சில முறைகேடுகளையும் அங்கு செய்தார்கள். அவர்கள் அதை ஆட்சியாக அதிகாரமாக துஷ்பிரயோகமாக எடுத்து காபத்துல்லாவுடைய மகிமைகளை அவர்கள் குறைத்தார்கள். அவர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் குடியேறினார்கள். அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, குஸ்ஸை என்று சொல்லக்கூடிய நபர், நபியவர்களுடைய நான்காவது பாட்டன், நபியருடைய மூதாதையர்களிலே நான்காவது பாட்டன் குஸ்ஸை என்று சொல்லக்கூடிய குஸ்ஸை இப்னு கிலாப் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெரும் என்ன புனர் நிர்மாண பணியை மேற்கொண்டார். அவர் மேற்கொண்டு அப்படியே காபத்துல்லா அமைத்தார். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னர் தான் ஒரு கருத்துப்படி அப்துல் முத்தலிப் அதே போன்று குறைஷிகள் இந்த பணியை மேற்கொண்டார்கள். இவர்கள் பணியை மேற்கொண்டு ஒவ்வொருவரும் உயரத்தை கூட்டினார்கள். உயரம் கோடி கோடி கூடி வந்தது. ஏன் மக்கள் பெருகின்ற பொழுது உயரம் கூட்டப்பட்டது. ஆனால் பரப்பளவில் இந்த கூட்டுதல் குறைவும் ஏற்படவில்லை. உயரம் கூட்டப்பட்டது, அஸ்திவாரம் அதே அளவில் இருந்தது. குறைஷிகள் கட்டுகின்ற பொழுது ஒரு அறிவிப்பு செய்தார்கள், பணம் சேகரித்தார்கள். சுத்தமான பணம் வேண்டும், வட்டி பணம் வரக்கூடாது, தீய முறையிலே தகாத முறையிலே சம்பாதித்த பணம் வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய இல்லத்தை கட்டுவதற்கு பரிசுத்தமான பணம் தேவை என்ற நிபந்தனை போட்டதனால் கட்டிக்கொண்டிருக்கின்ற பொழுது பணம் தப்பு பற்றாக்குறையாகிறது, கட்டி முடிக்க முடியவில்லை. அதுதான் இன்று ஹத்தீம் என்ற பெயரில், ஹிஜர் இஸ்மாயில் என்ற பெயரில் அது அப்படி அரை தாப்பையாக இருக்கிறது, அரைவாசி கட்டிடமாக இருக்கின்றது, பணப்பற்றாக்குறை. அதனால்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வந்து அந்த குறையை நிவர்த்தி செய்ய பார்த்தார்கள், நினைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், உங்களுடைய குடும்பம் அதாவது இந்த குரைஷி வம்சம், இவர்கள் ஜாஹிலியா காலத்தோடு நெருங்கியவர்கள், அவர்கள் இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவர்கள், அவர்கள் ஜாஹிலியா காலத்தோடு அந்த சிந்தனையில் பின்னப்பட்டவர்கள். அந்த சிந்தனையை ஊறாவிட்டால் நான் இந்த காபத்துல்லாவை அப்படியே பரிபூர்ணப்படுத்தி கட்டியிருப்பேன் என்று ஆசித்தார்கள், ஆசை வைத்தார்கள். கட்ட கை வைக்கவில்லை, பித்னா வழியாகும் என்பதற்காக காபத்துல்லா உடைக்கிறார் கட்டுகிறார் என்று அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்று நபி அவர்கள் கை வைக்கவில்லை. அதுக்கு பின்னால் கண்ணியமானவர்களே, அப்படியே வந்து குறைசிகள் கட்டுகின்ற பொழுதுதான் அந்த ஹஜருல் அஸ்வதை வைக்கின்ற பிரச்சனை வந்தது. நான் தான் வைப்பேன், நான் தான் வைப்பேன் சண்டை சத்தரவில் நபியவர்கள் எல்லோர் சார்பாகவும், நபியவர்கள் அந்த வாலிப பருவத்தில் நபித்துவத்துக்கு முன்னால் எல்லோரும் ஒரு புடவையை கொண்டு வாருங்கள், கல்லை வையுங்கள், நான் எல்லோரும் சேர்ந்து தூக்குங்கள் என்று நபியவர்கள் தன்னுடைய கையால் வைத்தார்களே, அந்த புனர் நிர்மாணத்தில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. இப்படியே வந்து கண்ணியமான ஹிஜ்ரி 64-65 அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய ஆட்சி அவருடைய கையில் இருந்தது. அங்கே முஆவியாவுடைய மகன் யசீத் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இங்கே அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் இடையிலே கருத்து மோதல்கள் நடைபெற்றன. இவர்களுடைய காலத்திலும் புனர் நிர்மாணம் நடைபெற்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இடப்பட்ட அந்த அஸ்திவாரத்திலே அப்படி அவர்கள் உயர்த்தி கட்டினார்கள். கனிமன் அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 1040 தான் பெரும்பாலும் ஒரு புனர் நிர்மாணம் நடைபெற்றது. அதுதான் 10 பின்னால் ஒரு சிறியது ஒரு மோதல் யுத்தத்தின் காரணமாக சேதம் ஏற்பட்டது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஹிஜ்ரி 74 ஒரு புனர் நிர்மாணத்தை செய்தார். 64 அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், 74 ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்கள், அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற அந்த மன்னருடைய கட்டளைப்படி சில சேதங்கள் ஏற்பட்டன. காபத்துல்லாவுக்குள்ளேயே சில மோதல்கள் நடந்தன. அந்த சேதங்கள் இல்லாமலாக்கி அவர் ஒரு புனர் நிர்மாணம் செய்தார். அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, 1040 ஹிஜ்ரி முராத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், அவர் அந்த காபத்துல்லாவை சிறந்த முறையில் அவருடைய கட்டுமான பணிதான் இன்று வரைக்கும் அது மேலோட்டமாக அது சுத்தப்படுத்தப்படுகிறது, அது மெருகூட்டப்படுகிறது. கட்டடத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. கனிமன் எப்படி வரலாறு தொடர்கிறது? 10-12 கட்டங்களாக காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பூர்த்தி அடைந்து விட்டது. கதவு இருக்கிறது, கதவு இப்பொழுது உயரத்தில் இருக்கிறது. கனிமன் அதை நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். காபத்துல்லாவுடைய கதவு ஏன் உயர்ந்தது என்று? காபத்துல்லாவுடைய கதவு இருந்தது நிலத்தோடு, நம்முடைய கதவு போன்று. ஏன் இப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், ஏன் காபத்துல்லாவுடைய கதவை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள்? ஏணி வைத்து படி வைத்து தான் போக வேண்டும் என்று கேட்ட பொழுது நபியர்கள் சொன்னார்கள், இது பின்னால் வந்த அந்த ஆட்சியாளர்கள், அந்த ஹலீஃபாக்கள், அந்த அதை ஆட்சி செய்தவர்கள் கட்டினார்கள். எல்லோரும் நினைத்தபடி உள்ளே போக விடாமல் அவர்கள் நிபந்தனைப்படி உரியவர்களை, தான் விரும்பியவர்களை உள்ளே விடுவதற்காகத்தான் கதவை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். யாரை விடுவார்களோ அப்பொழுது ஏணி வைப்பார்கள், ஏற்றுவார்கள், உள்ளே அனுமதிப்பார்கள் என்று நபியோர் அதற்கும் காரணம் சொன்னார்கள். கதவு ஆரம்பத்திலே கீழே தான் இருந்தது. கனிமன் இப்படி காபத்துள்ளாவுடைய கட்டட அமைப்பு அமைந்திருக்கிறது. கனிமன் இது சுருக்கம். இதனுடைய வரலாறு நடிகளும் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. இதைத்தான் நாம் முன்னோக்கி சொல்கிறோம். கனிமனு முபஸ்ரீங்களுடைய கருத்து, உலகத்தில் மத்தியில் அமைந்திருக்கிறது. மக்காவுக்கு ஒரு பெயர் தான் உம்முல் குரா, கிராமங்கள், ஊர்கள், நாடுகளுடைய தாய், தாயகம். அது உமா ஹவுலா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஏனே அனைத்து மக்காவை சூழ அமைந்திருக்கிறது. எனவே மற்றவைகள் சூழ அமைந்தால் இது மத்தியில் அமைய வேண்டும் என்ற கருத்தை முபஸ்ஸிரீன்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். எனவே மத்தியில் அமைந்த ஒரு கட்டிடமாக அமைத்திருக்கிறான் கனிமன். அந்த அமைப்பிலே காபத்துல்லாவுடைய பெயர்கள் குர்ஆனிலே காபா என்ற வார்த்தை இரண்டு இடங்களில் வந்திருக்கின்றன. இரண்டு இடங்களிலே ஜாலல்லாஹுல் காபத்தல் பைத்தல் ஹராம் என்ற ஒரு ஆயத், அதே போன்று இன்னொரு ஆயத்திலே வல் யத்தவ் ஜாலல்லாஹுல் காபத்தல் பைத்தல் ஹராம் என்ற ஆயத்தும், இரண்டு ஆயத்துக்கு பின்னால் இன்னொரு ஆயத்திலே காபா என்ற வார்த்தை வருகிறது. அல் பைத் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. பைத்துல் முஹர்ரம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்கள் பைத்துல் அதீக் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. குர்ஆனிலே பைத் அவ்வளவு பைத் முதலாவது கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மதஸ்தானம், தேவாலயம், புனிதஸ்தலம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. எனவே காபத்துல்லாவுடைய சுருக்கத்தை முன்வைத்தேன். கண்ணியமானவர்களே, இப்பொழுது இந்த காபத்துல்லாவுடைய வரலாற்று பாத்திரமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான விடயங்களை தொட்டுக்காட்டி, உலகையாவுடைய சில விடயங்களை தொட்டுக்காட்டி நான் முடிக்க நினைக்கிறேன். கண்ணியமானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டேன் தொடர்பை. அவருடைய வாழ்க்கையிலே எல்லா தலைப்பிலும் நமக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாவுக்கு கட்டுப்படுதல், குச்சியை பாவிப்பது கிடையாது, அல்லாவுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், அல்லாஹ் விரும்புவதை நான் முதன்மை படுத்துவேன், அல்லாவுடைய உண்மையான உறுதியான ஈமான், தவக்குல், யக்கீன், எல்லா தலைப்பிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் படிப்பினை இருக்கிறது. நபியவர்களுடைய அந்த நபித்துவம் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவுடைய பரக்கத், துவாவினால் ஏற்பட்ட பாக்கியம் என்பதை நபியவர்களுடைய வாயிலா சொல்லியிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்கள், என்னுடைய பரம்பரையில் ஒரு நபியை உண்டு பண்ணி அனுப்பு, அவர் உன்னுடைய வேதங்களை போதிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உன்னுடைய வேதங்களை ஓதி காட்ட வேண்டும், போதிக்க வேண்டும் என்று நபியுடைய அந்த வருகையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவுடைய பரக்கத். அப்படி வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே, பல சோதனைகளிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பரீட்சைக்கு முகம் கொடுத்து அவர்கள் பதிலை வெற்றி பெற்றார்கள். பரீட்சைகளிலே பரிபூர்ணமான அவர்கள் பதிலை அளித்தார்கள். செயல் மூலமாக குழந்தை பிறந்தது. நீண்ட காலத்துக்கு பின்னால், நீண்ட காலத்துக்கு பின்னால் பிறந்த குழந்தை அறுக்க சொன்னான், அறுக்க தயாராகினார்கள். அல்லாஹ் அதுக்கு பகரமாக அந்த சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்தான், அறுக்க வைத்தான். அதை நாம் இன்று உதவியாவாக பின்பற்றுகிறோம். நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது, பாரிய ஆபத்து, கருகி விழுவோம், அருகில் செல்ல முடியாது. வீசுபவர்கள் கூட பக்கத்தில் செல்லாமல் தூரத்திலிருந்து ஒரு ஏவுகணை போன்ற ஒரு கருவியை, மஞ்சனி என்று சொன்ன கருவியை செய்து வீசினார்கள். அதிலும் கூட மலைக்குமார்கள் வந்தார்கள், அல்லாஹ்விடம் அனுமதி பெற்று வந்தார்கள். கேட்டார்கள், அணைக்கவா, நெருப்பை பாதுகாக்கவா, உதவி செய்யவா, நீங்கள் விரும்பி வந்தீர்களா, உங்களுடைய விருப்பத்தில் வந்தீர்களா, அல்லாஹ் அனுப்பினானா? அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்டு விருப்பப்படி வந்தோம். அப்படி என்றால் உங்களுடைய உதவி தேவையில்லை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் என்று கண்ணியமானவர்களே அவர்கள் அங்கே அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய உதவியை நாடினார்கள். நெருப்பில் இருந்த நாட்கள் தான் உலகத்திலே வாழ்ந்த சுகமான, இன்பமான, ராகத்தான நாட்கள் என்று வர்ணிக்கின்ற அளவல்லா நெருப்புடைய அந்த கால நிலைமையை, சூட்டை அப்படியே மாற்றி கொடுத்தான். அந்த தவக்குளுடைய, யக்கீனுடைய முடிவு. அதே போன்ற கண்ணியமானவர்களே, பிள்ளையும் மனைவியை விட்டு விட்டு சென்ற பொழுது துவாவோடு அல்லாவோடு ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். அதனுடைய பரக்கத்தாக தந்தம், அதனுடைய பரக்கத்தாக அஜுடைய அமல்கள் நமக்கு வந்திருக்கின்றன. கனிமனல் ஒவ்வொன்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை பின்னணி. சுருக்கமாக விளங்க வேண்டும், ஈமான், தவக்குல், யக்கீன், சாராத தன்மை, உதவி செய்கின்ற பன்மை, அல்லாவிட முன்னோக்குகின்ற பன்மை, தன்மை அல்லாவிடத்தில் கெஞ்சி துவா கேட்கின்ற தன்மை என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை வர்ணிக்கிறார். இறுதியா விருந்து உபசாரத்தை அல்லாஹ் முக்கியமாக குர்ஆனில் ஒரு விருந்தாளி எப்படி கவனிக்க வேண்டும் என்ற தலைப்பிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை நமக்கு உதாரணமாக சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி ஏராளமான எல்லா தலைப்புகளிலும் முன்மாதிரி மிக்க ஒரு நிகழ்வாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வை அல்லாஹ் நமக்கு பாடமாக போதித்திருக்கிறான். இறுதியாக குர்பான். கண்ணியமானவர்களே, நாட்டு நிலைமை தெரியும், நாட்டுடைய சூழ்நிலை தெரியும், என்னென்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியும். கனிமண்டே, நம்முடைய கடமையை தான் செய்கிறோம், அல்லாஹ் விரும்புகின்ற கடமை. ஆனால் நாம் நமக்கு யாருடைய பயமும் தேவையில்லை, எவருடைய பயமும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த குர்பானுடைய கடமை நிறைவேற்றுவோம். கூட்டு குர்பானில் பங்கெடுப்பது ஏற்றம் சிறந்தது. கனிமன் அதிலே பங்காளியாவது, எல்லோருக்கும் அது விநியோகம் செய்வதற்கு பொருத்தமாக இருக்கும். தனிமையிலே செய்கின்றவர்கள் மிக கவனமாக அந்த அனுமதி பத்திரங்கள் பெறுவது, இடங்களை பார்ப்பது, சுத்தங்களை பேணுவது, மிருக வதைகளை தவிர்ப்பது. கனிமன் சிலர்கள் இப்பொழுதே கட்டிவிட்டார்கள், மிருகங்களை எங்கெங்கோ வாங்கி கட்டிவிட்டார்கள். சரியாக பராமரிக்கப்படுகிறதா? அதுக்குரிய தீனிகள் புட்கள் போடப்படுகின்றனவா? அதுக்குரிய என்ன தீன்கள் கொடுக்கப்படுகின்றனவா? கனிமன் வாகனங்களில் ஏற்றி வருகின்றவர்களும் ஒரு லொரியில எத்தனை ஏற்ற முடியுமோ முறைப்படி அத்தனை மாடுகள் ஆடுகளை ஏற்றி வாருங்கள். எங்காவது அகப்பட்ட பிறகு அது மீடியாவுக்கு வந்து எல்லோருடைய குர்பானிக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக மாற வேண்டாம். மிருக வதை இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. நம்முடைய இனம்தான் செத்த மாட்டை கொண்டு வந்து அகப்பட்டது. நம்முடைய இனம்தான் 5 மாடு ஏற்ற வேண்டிய லொரியிலே 10 மாடு ஏற்றி அகப்பட்டது. நம்முடைய இனம்தான். யார் இது? குர்பானி கொடுக்கின்றவர்கள் அல்ல, அவர்கள் நியத்து வைத்து ஊரில் இருக்கிறார்கள், வியாபாரிகள். வியாபாரிகள் கண்ணியமானவர்களே, கவனமாக இருங்கள். நீங்கள் லாபத்துக்காக வேண்டி லொரியுடைய பணத்தை தெளித்த பஞ்சத்தினால் மிருகங்களுக்கு வலை கொடுத்தால் அந்த குர்பானிக்கு நீங்கள் துரோகம் செய்கின்றவர்களாக இருப்பீர்கள். என மிருக வதை, பூனையை கட்டி போட்டு இபாதத்திலே கொடி கட்டி பறந்த பெண்மணியை நரகத்தில் கண்டேன் என்ற நபி அவர்கள், நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சாரி சொர்க்கம் போனால் என்ற அந்த 2 நிகழ்வுகளை ஞாபகம் வையுங்கள். ஒட்டகம் நபியிடம் வந்து அழுகிறது, என்ன நபியுடைய மோஜிதா ஒட்டகங்களுடைய மொழியெல்லாம் விளங்க வைத்தான், பேசியது அந்த பாசை தெளிவான அரபில். என்ன அழுகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், என்னுடைய எஜமான் என்னிடத்தில் வேலை வாங்குகிறான், வேலை வாங்குவதற்கு பொருத்தமான தீனியை உணவை தீனியை எனக்கு தருவது கிடையாது, வேலை வாங்குகிறான் என்று வளர்க்கின்ற வேலை செய்கின்ற ஒட்டகம் முறையிடும் என்றால் குர்பானி கொடுக்கின்ற மிருகம் அல்லாவிடத்திலே கண்ணீர் விடும். அநியாயம் செய்தால் எனவே அதனுடைய புட்பூண்டு தீனி அதற்குரிய அந்த தீனிகள் போடுவதற்கு பராமரிப்பு நடக்க வேண்டும். மக்களுக்கு தடையில்லாத இடத்தில் கட்டப்பட வேண்டும், அறுக்கப்பட வேண்டும். கழிவுகள் யாருடைய மூக்கையும் தொடக்கூடாது, திருவாணைகள் அது உரிய இடத்துக்கு செல்ல வேண்டும். இப்படி கனிமலை அறுக்கின்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மஸ்ஜிதுடைய நிர்வாகம் நடத்த வேண்டும். எந்த மஸ்ஜித் செய்கிறார்கள், ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் பள்ளியுடைய இமாமை ஆளுமை வைத்தனர். இறுதியாக வேண்டிக் கொள்கிறேன், அறுக்கின்றவர்கள் சரியான முறை பேணுவது கிடையாது. ஒரு மணி நேரத்துக்குள்ளே 10 ஓடர்கள் எடுத்துவிட்டு ஓடி திரிகிறார்கள் பிரேக் இல்லாமல், மன்னிக்க வேண்டும். ஸ்கூலுக்கு அறுப்பவர்கள் அன்பு நண்பர்களே, சகோதரர்கள், இறுதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய சம்பாதிக்கின்ற தாகம், உங்களுடைய பணமீட்டுகின்ற வேகம் மிருக வதைக்கு உதவி செய்யும். அது மிருக வதையாக இருக்கும் என்றிருந்தால் அறுக்கின்ற அந்த உரிமையாளருக்கும் பாவத்தில் பங்கு கிடைக்கும். நிதானமாக தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் இரவு நேரங்களில் அறுக்கின்றவர்கள் கனிமல் கோப்பி குடித்துக் கொண்டும் பிளேண்டி குடித்துக் கொண்டும் பாட்டு கேட்டுக் கொண்டும் அறுக்க முடியாது, இது இபாதத். இரவு விழிப்பதற்கு கோப்பி குடியுங்கள், பிளேண்டி குடியுங்கள், பாட்டு கேட்பது இபாதத்திலே. காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மியூசிக் போட்டு ஆடுவீர்களா? மஸ்ஜிதுக்குள்ளே பாட்டு பாடுவீர்களா? இரவு விழிக்கிறோம் என்பதற்காக மியூசிக் உங்களுக்கு அனுமதி கிடையாது, அது இபாதத், கலக்க முடியாது. எனவே நீங்கள் நிதானமாக, பணம் அல்லாத கிடைக்கும், நீங்கள் அறுத்தவுடனே உரிப்பது இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. கத்தியை தீட்ட வேண்டும், அதை மிருகத்துக்கு முன்னால் தீட்டினால் வதை என்றார் நபி அவர்கள். கத்தியை மிருகத்துக்கு முன்னால் தீட்டுகின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஏய், 2 தடவை அந்த மிருகத்தை கொல்ல பார்க்கிறாயா என்று எச்சரித்தார்கள் சஹாபிக்கு. 2 தடவையில் தீட்டுகின்ற பொழுது அது பார்த்து கொண்டு உயிரோடு சாகுகிறது, அறுக்கின்ற பொழுதும் அது உயிர் போகிறது. கனிமனே, கத்தியை முன்னால் தீட்டுவது கூட தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எப்படி மற்ற விடயங்கள்? அறுத்தவுடன் ஓய்வு கொடுக்க வேண்டும், அடுத்த பிராணி துடித்து துடிப்பு நின்ற பிறகுதான் அறுக்க வேண்டும், ஒரு உரிக்க வேண்டும் என்பதெல்லாம் காட்டப்படுகிறது. இது ஒரு ஒரு பேசி பொதுவாக பேச முடியாது, இது தனிமையாக அவர்களுக்கு ஒரு புத்திமதியாக ஒரு 10 நிமிடமாவது அந்த ஏரியாவிலே தொழில் செய்கின்றவர்களை கூப்பிட்டு உட்கார வைத்து அவர்களுக்கு அறுக்கும் முறைகளை படித்துக் கொடுக்க வேண்டும். வெறும் கத்தியை வைத்தோம் அறுத்தோம் என்பதல்ல, முறை இருக்கிறது, சில இடங்கள் கட்டாயம் அறுபட வேண்டும் எல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. என கண்ணியமானவர்களே, எனவே இந்த விடயத்தை கவனித்து செலுத்துவோம். இறுதியாக ஒரு நிமிடம், நமக்கும் சில சந்தேகம் வரும், சொல்வது சரிதானே, மிருக வதைதானே, இவ்வளவு செலவழித்து குருபான் கொடுக்க வேண்டுமா, குமரி காரியம் இருக்கிறது, ஏழை காரியம் இருக்கிறது. என்னை நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, குருபானியை நாம் ஊத்தை குப்பையில் கொடுக்கிறோம், குருபானியை நாம் எங்க புளி தோண்டி புதைக்கிறோமா, தினைச்சில் கொட்டுகிறோமா? இந்த குருபானியுடைய இறைச்சி வாழ்க்கையில இறைச்சி தின்னாத ஏழைகளுடைய வாயைத்தான் அடைகிறது, வாழ்க்கையில இறைச்சி தின்னாத அனாதைகளுடைய வாயைத்தான் அடைகிறது, வாழ்க்கையிலே அஜுடைய மாதத்தில் மாத்திரம் தான் இறைச்சிக்கு என்ன நிறம் என்று காண்கின்ற ஏழைகளும் இருக்கிறார்கள். அவர் ஏழைகளுக்காகத்தான் இருக்கிறோம். பணம் விலை கூடுகிறது என்பதால் கனி சலுகை தேடாமல் எப்படி குருபான் கொடுக்காமல் தவிர்ப்பதென்று குருட்டுத்தனமாக சிந்திக்காமல் கொடுப்பேன் என்ற வைராக்கியத்திலே வசதி உள்ளவர்கள் கொடுங்கள். மீசானிலே உரோமங்கள், முடிகள், நகங்கள் எல்லோமே நெருக்கப்படும், அல்லாவிடத்தில் ஒரு அந்தஸ்தை முதன்மையாக அடையும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். கனிமனவே இந்த குருபானுடையத்தில் சில மாற்று மதத்துடைய ஆய்வுகள் சந்தேகமூட்டும். மிருகவதை, மிருகத்துக்கு அநியாயம் தானே, நோவு தானே, வருத்தம் தானே, உண்மை தானே? உலகத்தில் இருக்கின்ற கண்ணியமானவர்களை ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் ஜெயமன் நினைக்கிறேன், ஒரு ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆய்வு செய்தார் உலகத்தில் அறுவை முறைகளில் எது சரி. அவருடைய ஆய்வின் முடிவு முஸ்லிம்கள் அறுப்பதுதான் சரி, மிருகவதை இல்லாத அறுவை. இந்த இரண்டு குழாய்கள், தொண்டைக்குழியில் இருக்கின்ற ஒரு குழாய், மூச்சுக்குழாய், இரண்டு உணவு குழாய்கள், இப்படி அறுக்கப்பட்ட பிறகு அந்த மிருகத்துடைய முழு வருத்தமும் இல்லாமலாகிறது, மூளைக்கும் அதற்கு உடம்புக்கும் உள்ள தொடர்பு இல்லாமலாகிறது, அது வருத்தத்தை உணராது என்பதை அவர் ஆய்வில் முடிவு செய்திருக்கிறார். உலகத்தில் உள்ள முறைகளை பாருங்கள், ஷூட்டிங் இருக்கிறது, நெட்டியிலே சுடுவார்கள், மூளை அப்படியே அப்படியே என்ன பிளெண்டர்ல ஜூஸ் அடிப்பது போன்ற ஜூஸ் ஆகும், எப்படி வருத்தம் உயிரோடு. அந்நியர்களுடைய முறை, குளியலை போட்டு மண்டு தலையில் அடிப்பார்கள், கரண் பாய்ச்சுவார்கள், என்ன கரண் பாய்ச்சி கொள்வார்கள், கீழே தாலை கட்டி தொங்க விட்டு தலையிலே நான் 3-4 பேர் சேர்ந்து அடித்துக் கொள்வார்கள். இதுவெல்லாம் மிருகத்தோடு உள்ள கருணையாம், நாம் அறுப்பது கருணை இல்லையாம் என்றால் மடத்தனத்தில் மிதக்கிறார்கள். எனவே நமக்கு சந்தேகம் கிடையாது, தேவையில்லை. இன்னும் ஒன்றைக்கிற ஒரு ஷூட்டிங் இருக்கிறது, ஷூட் பண்ணி உள்ளே ஒரு வகையான ஆணியோடு சேர்ந்து ஒரு வகையான ஒரு கம்பி போகும், அப்படியே உள்ளே இருக்கின்ற அனைத்து மூளையும் கரைத்து விட்டு அப்படி அது இழுத்தெடுக்கப்படும், அப்படி உள்ளே இருக்கின்ற எல்லா மூளை அந்த நரம்புகளும் சேர்ந்து இழுபட்டு வரும், உயிரோடு, என்ன வருத்தம்! எனவே நமது முறைதான் வருத்தம் இல்லாத முறை என்று ஆய்வும் சொல்கிறது. அல்லாஹ் ஒரு முறையை நமக்கு கற்றுத் தந்தால் அது நோவினை இருக்காது, வதை இருக்காது. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய இந்த பெருநாளை ஒற்றுமை உள்ள பெருநாளாக நமக்கு மாட்டி தருவானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, புற முஸ்லிம்கள் மூமிங்கள் அவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. ஏழைகளுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, ஏழை எதிரிகளுடைய எதிர்ப்புகளை முறியடிப்பாயாக, சுவேசக்காருடைய சுவேசங்களை முறியடிப்பாயாக. ஏழா மீண்டும் நமது மசீதிகளை கை வைக்கிறார்கள் யாழ்லா, நம்மை தூண்டுகிறார்கள் யாழ்லா, நல்ல நாள் பெருநாள் வரைக்கும் பொழுது ஏதோ ஒன்று தூண்டுவார்கள் யாழ்லா, உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் யாழ்லா, அவர்களை கட்டுப்படுத்துவாயாக, அவர்களுடைய சதிகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. ஏழா குருபானுடைய விடயங்களை நமக்கு சீராக்கி தருவாயாக, எந்த பிரச்சனையும் யாருக்கும் ஏற்படாமல் நம்மை பாதுகாப்பாயாக, நம்மவர்களை முறை முறை தவறாமல் நடக்க கிருபை செய்வாயாக, முறையாக நடக்க கிருபை செய்வாயாக. யாழ்லா அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக, எதிர்காலங்களில் உன்னுடைய காமத்துள்ளாய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக. என்னுடைய நசீப் இருந்தால் போக முடியும் யாழ்லா, உன்னுடைய நசீப் இல்லாவிட்டால் பணம் இருந்தாலும் போக முடியாது யாழ்லா, உன்னுடைய காமத்துள்ளாவை காண முன்னுடைய முகத்தை வர வைக்காத யாழ்லா, அந்த காமத்துள்ள
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.